அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜனவரி மாதம் 17 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீலா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டி தமிழகத்தில் ஆங்காங்கே தொடர்ந்த போராட்டங்கள் குறித்த செய்தி.
முக்கியமாக இந்த போராட்டம் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறும் வரை ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு நாங்க யாரும் கண்டிப்பாக போக மாட்டோம்.
இலங்கையில் நிலவும் வறட்சி நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்த பேட்டி.
1973-74 மிக மோசமான வறட்சி நிலவியது. அந்த காலத்துல மிக மோசமாக இலங்கை பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு அது ஆட்சி மாற்றத்தில் கூட வழிவகுத்தது
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மரிய மைக்கேல். ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் விலகுகின்ற போது ஒற்றை ஐரோப்பிய சந்தையில் உறுப்பினராக தொடர்வதை பிரிட்டன் பிரதமர் தெரசா மே நிராகரித்திருக்கிறார். ஒற்றை சந்தையில் தொடர்ந்து நீடிப்பது ஐரோப்பிய ஒன்றிய விதிகளை வகுப்பதில் இடம்பெறாமல் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு சமமானதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு வரியில்லா சுதந்திர வர்த்தகத்தை உருவாக்க விரும்புவதாக கூறிய தெரசா மே இருதரப்புக்கும் நன்மை அளிக்கக்கூடிய விதமாக ஒரு ஒப்பந்தத்தை அடைய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். படிப்படியாக மேற்கொள்ளப்படும் அணுகுமுறையால் வர்த்தகத்திற்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தவிர்க்க முடியும் என்றும், ஆனால் வரம்பற்ற இடைக்கால நிலையை பிரிட்டன் ஏற்றுக்கொள்ளாது என்றும் தெரசா மே தன்னுடைய உரையில் தெரிவித்துள்ளார். உலகத்தின் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உலகமயமாக்கலை குற்றம் சொல்லக்கூடாது என சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். அதிகரிக்கும் வருமான இடைவெளி மற்றும் போதுமான உலக அளவிலான ஆளுகை இல்லாமை போன்ற பிரச்சனைகளை தீர்க்க சர்வதேச ஒத்துழைப்பு தேவை என வருடாந்தர உலக பொருளாதார அரங்கில் நிகழ்த்திய உரையில் ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். இதுபற்றி தெரிவிக்கையில், உலகில் பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக சீனா இருப்பதால் அமெரிக்காவோடு சீனாவின் உறவு சிறந்ததாக இருக்கும் என்று டிரம்பின் நெருங்கிய உதவியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
China is now the second largest economy and so that economic
மேலும் உலகை பணம், பொருட்கள் மற்றும் மக்கள் தங்குதடையின்றி புழங்கும் நிலைக்கு சீனா இட்டுச் செல்லும் என்றும் ஷி ஜின்பிங் தெரிவித்தார். சோமாலியாவில் நிலவி வருகின்ற மிகவும் மோசமான வறட்சியால் சுமார் 4 மில்லியன் மக்களின் வாழ்க்கை ஆபத்துக்குள்ளாகியிருப்பதாக ஐநா மனிதநேய அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த பிரச்சினையை சமாளிக்க 850 மில்லியன் டாலர்களுக்கு மேலாக தேவைப்படுவதாக மனிதநேய விவகார பணிகளின் அலுவலகம் முறையிட்டுள்ளது. அடுத்தடுத்து பருவமழை அங்கு பொய்த்து போனதாலும் சில சமூகங்கள் இடம்பெயரவும் சேவைகள் வழங்குவதை பாதிக்கவும் செய்த மோதல்களாலும் அங்கு மனிதநேய சூழ்நிலை மோசமாகியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்னால் நிலவிய பஞ்சத்தால் சோமாலியாவில் 260,000 பேர் இறந்தது குறிப்பிடத்தக்கது. துருக்கியில் புத்தாண்டின் முந்தைய நாளில் இஸ்தான்புல்லின் நகரின் இரவு கேளிக்கேகத்தில் தாக்குதல் நடத்தியவராக சந்தேகிக்கப்படுவர் தொடர்பாக கூடுதல் விவரங்கள் வெளியாகி வருகின்றன. நேற்றிரவு இஸ்தான்புல்லில் கைது செய்யப்பட்ட 34 வயதான உஸ்பெக்கிஸ்தானைச் சேர்ந்த மஷாரிபோவ் தாக்குதல் சம்பவத்திற்கு தான்தான் பொறுப்பு என்று ஒப்புக்கொண்டதாக அந்நகர ஆளுநர் வாசிப் சாகின் கூறியிருக்கிறார். அவரை கைது செய்தபோது 2 துப்பாக்கிகள், 2 ஆளில்லா விமானங்கள், $200,000 தொகை கைப்பற்றப்பட்டுள்ளன. மாயமான MH370 மலேசிய விமானத்தின் பாகங்களை தேடுகின்ற பணிகளை முற்றிலும் நிறுத்துவதாக அறிவிப்பு வெளியாகியிருப்பதற்கு இந்த விமானத்தில் பயணம் செய்தோரின் உறவினர்கள் ஏமாற்றம் தெரிவித்திருப்பதோடு இந்த முடிவு தொடர்பாக கோபமடைந்துள்ளனர். விமான போக்குவரத்து பாதுகாப்புக்கு MH370 விமானத்தை தொடர்ந்து தேடுவது அவசியம் என்று இந்த பயணிகள் உறவினர்களுக்கான ஆதரவு குழு ஒன்று தெரிவித்திருக்கிறது. அதிபர் யாக்மா ஜாமே பதவியிலிருந்து இறங்குவதற்கான அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காம்பியாவின் வெளியுறவு அமைச்சர் நீனே மேக்டவல் காயா உட்பட குறைந்தது 3 அமைச்சர்கள் பதவி விலகியுள்ளனர். அதிபர் தேர்தலில் தான் தோல்வியடைந்ததை தொடக்கத்தில் ஏற்றுக்கொண்ட ஜாமே பின்னர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். மதுரையில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி நேற்று இளைஞர்கள் தொடங்கிய போராட்டம் இன்று சென்னையிலும் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தெரிகிறார் மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டுமென கோரி தமிழ்நாடு முழுவதும் இன்றும் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அலங்காநல்லூரில் நேற்று காலை முதல் போராட்டம் நடத்தியவர்களை இன்று அதிகாலையில் காவல்துறையினர் கைது செய்து வாடிப்பட்டியில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதையடுத்து அலங்காநல்லூர் மக்கள் சாலைகளில் திரண்டு கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். இதற்கிடையில் கைது செய்யப்பட்டவர்களை காவல்துறையினர் விடுவித்தும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டுமென கோரி அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்னமும் சிலர் உள்ளிருப்பு போராட்டத்திலேயே ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை விடுவித்து தங்கள் முன் அழைத்து வர வேண்டுமென்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டுமென கோரியும் அலங்காநல்லூர் மக்கள் தற்போதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
எங்களுடைய உணர்வை நாங்கள் வந்து எல்லாரும் வெளிப்படுத்திக்கிட்டோம். ஆனா இதை வந்து மத்திய அரசும் நிதி அரசர்களும் இன்னைக்கு வரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு இதனுடைய பதில் இன்னும் ஒரு நாள் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வந்து அலங்காநல்லூர் நடக்கணும்.
அலங்காநல்லூர் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை முதலே கூடிய ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக முதலமைச்சரும் பிரதமரும் உறுதியளிக்க வேண்டுமென கோரி அவர்கள் இந்த போராட்டங்களை நடத்தி
வருகின்றனர். ஜல்லிக்கட்டு தடை பண்ணக்கூடாது, அதுக்கு உண்டான அவசர சட்டத்தை இன்னைக்கே மாநில மத்திய அரசு கண்டிப்பா இதை பத்தி எடுத்துட்டு வந்து எங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக முக்கியமாக இந்த போராட்டம் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறும் வரை ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு நாங்க யாரும் கண்டிப்பாக போக மாட்டோம்.
காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் மூன்று முறை பேச்சுவார்த்தைகளை நடத்தியும் அதில் உடன்பாடு ஏதும் எட்டப்படவில்லை என்பதால் போராட்டக்காரர்கள் கடற்கரையிலேயே தற்போதும் குவிந்து வருகின்றனர். அரசியல் கட்சியினர் யாரும் தங்களது போராட்டத்திற்கு வரக்கூடாது என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் விழுப்புரம், திருநெல்வேலி, நாமக்கல் போன்ற இடங்களிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்கள் இன்று நடைபெற்றன. மேலும் சென்னை மதுரவாயல், மதுரை தெற்குப்பட்டி, திருச்சி நவல்பட்டு, சேலம் ஆகிய இடங்களில் மஞ்சு விரட்டு மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சிறிய அளவில் நடத்தப்பட்டன. சேலத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்தனர்.
அடுத்ததாக, மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் சகோதரரின் மகள் தீபா தனது அரசியல் பிரவேசம் குறித்து அறிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
மறைந்த தமிழக முதலமைச்சரும் அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் பிறந்த தினத்தில் தனது அரசியல் பயணம் குறித்து விரிவாக அறிவிக்கப் போவதாக ஜெயலலிதாவின் சகோதரர் மகள் தீபா அறிவித்துள்ளார். ஜெயலலிதா மரணமடைந்த பிறகு அவரது சகோதரர் மகளான தீபா ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் தான் அவரை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதற்கு பிறகு அவ்வப்போது தனது வீட்டில் இருந்தபடி தனது ஆதரவாளர்களையும் சந்தித்து வந்தார். ஒவ்வொரு நாளும் தீபாவின் வீட்டின் முன்பாக குவிந்த அவரது ஆதரவாளர்கள் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று தனது அரசியல் பயணம் குறித்து அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருந்த தீபா செய்தியாளர்களை சந்தித்து உரையாடினார். அப்போது அவர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுகவின் தொண்டர்களும் இந்நாட்டு மக்களும் தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டார். மேலும் தான் இப்போதும் அரசியலில் இருப்பதாகவும் நீண்ட ஆலோசனைகளை நடத்தி மக்களுடன் கலந்துரையாடி ஜெயலலிதாவின் பிறந்த தினமான பிப்ரவரி 24 தனது அரசியல் பயணம் குறித்து விரிவாக அறிவிக்கப் போவதாகவும் தெரிவித்தார்.
மக்களின் கருத்தையும் தொண்டர்களின் கருத்தையும் அனைவரின் கருத்துகளையும் சேகரித்துவிட்டு பிறகு உரிய காலகட்டத்தில் அரசியல் பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மக்களுக்காக பணியாற்ற காத்திருக்கிறேன். அம்மாவின் மக்களாட்சியையும் மலர செய்வதே அனைத்திந்திய அதிமுகவின் உண்மை தொண்டர்களின் லட்சியமாகும். நமது நோக்கம் தூய்மையானது, நமது எண்ணம் தீர்க்கமானது, நமது லட்சியம் உறுதியானது, நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும். அம்மாவின் மீது உண்மையான அன்பு கொண்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி.
அரசியலில் ஈடுபடுவது குறித்து அறிவிக்கப் போவதாக தொடர்ந்து சொல்லி வரும் தீபா அதனை செய்யாமல் தள்ளி போட்டு வருவது ஏன் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தனது திட்டங்களை அறிவிக்க ஜெயலலிதா பிறந்த நாளை விட மகத்தான நாள் இருக்க முடியாது என்பதால் தாமதம் செய்வதாக தீபா கூறினார். முன்னதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தமிழக முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா கடந்த ஆண்டு டிசம்பர் 5 மாரடைப்பினால் காலமானார். இந்த சூழலில் டிசம்பர் 3 நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவின் தோழி வி கே சசிகலா பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் தான் கடந்த சில நாட்களாக ஜெயலலிதாவின் சகோதரர் மகளான தீபா புதிய அரசியல் கட்சியை தொடங்க வேண்டுமென வலியுறுத்தி அவரது வீட்டின் முன்பாக சில அதிமுக தொண்டர்களும் ஆதரவாளர்களும் திரண்ட வண்ணம் உள்ளனர். தீபாவின் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் குறிப்பேட்டில் தங்கள் கருத்துக்களையும் அவர்கள் பதிவு செய்து வருகின்றனர்.
முரளிதரன். சமீபமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலாவின் கணவர் நடராஜன் அதிமுகவில் பிளவு ஏற்படுத்த பாஜக முயல்வதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டேன்.
எந்த இதை வச்சுட்டு அவரு சொல்றேன்னு தெரியல, எனக்கு சொன்ன விஷயங்களும் தெரியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் உள்ளவங்க யாரு சொன்னதுக்கு எனக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த கட்சியும் உடைக்க வேண்டிய தேவை இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எங்களை நாங்க வளர்த்தக்கூடிய எல்லா முயற்சிகளையும் பண்றோம். அதே நேரத்தில் பிற கட்சியில உடன்பாடு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில வந்து சேரக்கூடிய சகோதரர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள், தலைமை, பிரதமர் அவருடைய செயல்பாடு இதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியோடு வந்து சேர வரக்கூடியவங்களை வேண்டான்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயங்கிறது எனக்கு தெரியல. பிற கட்சியில உள்ளவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்கன்னா அது அந்த கட்சியுடைய நிலைப்பாடு. பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்காது. காரணம், எல்லாரையும் வந்து தேசப்பணியில ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. ஆகவே நாமா போய் யாரையும் வந்து தொல்லப்படுத்த மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சியில சேரணும்னு வரக்கூடியவர்களை உதாசீனப்படுத்த மாட்டோம்.
அதிமுகன்னு இருந்த ஒரு பலம் வந்து குறைந்த ஒரு நிலையில தான் இப்ப இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க. இந்த சூழ்நிலைய பிஜேபி எந்த அளவுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கும், இந்த ஒரு வெற்றிடத்தை?
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பலத்தை தக்க வைத்துக் கொள்வதோ அதிகப்படுத்துவதோ அது அவருடைய வேலை. அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி கருத்து சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளில் முதல்நிலை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்குவது எங்களுடைய கடமை என்று நாங்கள் கருதுகின்றோம்.
என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சியை பலப்படுத்த?
ஒரு காரணத்தை மட்டும் நான் சொல்றேன், அதுக்கு பின்னாடி அடுத்த விஷயத்துக்கு நான் வர்றேன். தவறான செயல்களின் காரணமாட்டு 50 ஆண்டுகளாக தமிழகம் மிகப்பெரிய பின்னடைவை அடைந்திருக்கு. அதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை திறன் நிறைந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விரும்புகின்றார்கள். அதுக்கு
பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் தற்போது நிலவும் வறட்சி நிலை நாட்டின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இதுகுறித்து கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
முதலாவது, இலங்கையின் உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்துறை 10% பங்களிப்பை வழங்குகின்றது. அதே நேரம் 30% விவசாயத்துறையில் தொழிலுக்காக தங்கியிருக்கின்றனர். ஆகவே விவசாயத்துறை பாதிக்கப்படும் போது இலங்கை மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டு பொருளாதார வளர்ச்சி கட்டாயம் வீழ்ச்சி அடையும். அடுத்தது, இலங்கையில பொருளாதாரத்துல விவசாயத்துறையில பங்களிப்பை பாத்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு விவசாயம், பெருந்தோட்ட விவசாயம் வந்து நீங்க ரெண்டா பிரிக்கலாம். அப்ப உள்நாட்டு விவசாயம் வந்து உள்நாட்டு மக்களுடைய உணவை பூர்த்தி செய்யற அதே நேரம் பெருந்தோட்டத்துறை விவசாயமானது எங்களுக்கு ஏற்றுமதி சம்பாத்தியத்தை பெற்று தருகின்றது. ஆகவே விவசாயத்துறை பாதிக்கப்படும் போது உள்நாட்டு உணவு உற்பத்தி பாதிக்கப்பட போகின்றது, பெருந்தோட்டத்துறைக்கார ஏற்றுமதி சம்பாத்தியம் பாதிக்கப்பட போகின்றது. ஆகவே பல்வேறு வழிகளில் இலங்கை பொருளாதாரம் பாதிக்கப்படக்குள்ள இதற்கு மேலதிகமாக உணவு உற்பத்தி வீழ்ச்சி அடையும் போது அரிசி வந்து இலங்கை மக்களுடைய மிக பிரதானமான உணவு, அரிசி மரக்கறிகள் உட்பட அனைத்தையும் நீங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். ஆகவே ஏற்றுமதி சம்பாத்தியம் வீழ்ச்சி அடையும் போது இறக்குமதி செலவு அதிகரிக்குமானால் அது மிகப்பெரிய தாக்கத்தை இலங்கை பொருளாதாரத்துல கொடுக்கும். உதாரணமா 1973-74 மிக மோசமான வறட்சி நிலவியது. அந்த காலத்துல மிக மோசமாக இலங்கை பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு அது ஆட்சி மாற்றத்துக்கு கூட வழிவகுத்தது. ஆகவே வறட்சி என்பது இலங்கை விவசாயத்துறையை மிக மோசமாக பாதிக்கும். அந்த பாதிப்பு இலங்கை பொருளாதாரத்தை ஆட்டங்காண வைக்கும்.
பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக கூறப்படுகின்றது. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று நினைக்கின்றீர்கள்?
விவசாயத்துறை அமைச்சு கூட கிடைக்கின்றது. இப்பொழுதுதான் அவர்கள் தரவுகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த வறட்சி ஏற்பட போகின்றது என்பது எப்போதோ இது எதிர்கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் இதுக்கெல்லாம் தயாராக இருக்கவில்லை என்பதை இப்பொழுதுதான் தரவு சேகரிக்கின்றோம், இதுதான் நட்ட வீடு வழங்கப் போகின்றோம் என்பது எல்லாமே ஒரு சாத்தியமான விடயமாக எனக்கு தெரியவில்லை. இந்த நட்ட வீடு வழங்குவது என்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் இது ஆயிரக்கணக்கான விவசாயிகள், அதுக்குரிய தரவுகளே இல்லை இலங்கை அரசாங்கத்திட்ட. உண்மையை சொல்ல போனால் நட்ட வீடு வழங்குவது என்பது சாத்தியமில்லை. விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறார்கள்.
அப்படியானால் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்?
அந்த உணவு தரம் விவசாயிகள் பாதிக்கப்படும் போது வரும்போது அரசாங்கம் அவர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். வெறுமனே இது அரசியல் கோஷம் இல்லை, இது பொருளாதாரம். அந்த விவசாயிகளுக்கு உதவுவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்று சொன்னால் அது அபத்தமானது. ஆகவே அரசாங்கத்துக்குரிய தகவல்கள் அரசாங்கத்திடம் பூர்ணமாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அரசாங்கம் முன்னிலை நின்று அந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விஷயத்தில் அரசாங்கம் தவறு இருக்கின்றது
என்றார் பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம்.
இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.